வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி. தலைப்புச் செய்திகள். ஆர்டர் ஆஃப் ஓமன் விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஓமன் சுல்தான் ஹைத்தம் பின் தாரிக் அல் சயீது இன்று வழங்கி கௌரவித்தார். அணுசக்தி மேம்பாடு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. தில்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி யாசிர் அகமதை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகை காலத்தையொட்டி 138 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. பங்களாதேஷ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அனுஜ் காலே இஷிதா நேகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஓமன் இடையிலான 70 ஆண்டுகால நல்லுறவை மேம்படுத்துவதற்கான பங்களிப்பை உறுதி செய்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் ஆர்டர் ஆஃப் ஓமன் விருதை சுல்தான் ஹைதம் பின் தாரிக் அல் சயீது மஸ்கட்டில் இன்று வழங்கி கௌரவித்தார். மஸ்கட்டில் உள்ள அரண்மனையில் நடைபெற்ற விழாவில் இந்த உயரிய விருது பிரதமருக்கு வழங்கப்பட்டது. இதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, நீண்டகால இருதரப்பு நட்புறவுக்கும் இந்தியாவின் 140 கோடி மக்களுக்கும் இந்த விருதை அர்ப்பணிப்பதாக தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டின் உயர்ந்த விருது பெற்ற பிரதமருக்கு மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா, டாக்டர் ஜெய்சங்கர் ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உலகை வழிநடத்தி செல்லும் நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விடுத்துள்ள செய்தியில், இந்த விருது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா விடுத்துள்ள செய்தியில், இந்தியா ஓமன் நல்லுறவை வளர்க்க அர்ப்பணிப்பு உணர்வோடு செயலாற்றியதற்காக பிரதமருக்கு இந்த உயரிய விருது கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அணுசக்தி மேம்பாடு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவுக்கு மாநிலங்களவையின் ஒப்புதலும் இன்று கிடைத்தது. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள அணுசக்தி சட்டம், அணுசக்தி பாதிப்புக்கு நிவாரணம் வழங்குதல் தொடர்பான சட்டம் ஆகியவற்றுக்கு மாற்றாக இந்த மசோதா கொண்டுவரப்பட்டது. அணுசக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கு இம்மசோதா வகை செய்கிறது. இதனை பாதுகாப்பாக பயன்படுத்துவதற்கான ஒழுங்குமுறையை ஏற்படுத்தவும், அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தை அமைக்கவும் இதில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அணுசக்தியால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான நிதியம் ஒன்றை ஏற்படுத்தவும் இம்மசோதா வகை செய்கிறது. யுரேனியம், தோரியம் போன்ற கனிமங்களை வெட்டி எடுப்பதற்கும் அரசுக்கு அதிகாரம் அளிக்க இது வழிவகை செய்கிறது. நமது பாதுகாப்பு படைகளின் வலிமையை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் விமானப்படை தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நமது விமானப்படை தொழில்நுட்ப ரீதியில் வலிமையாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் நலன்களை பாதுகாப்பதில் விமானப்படை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பு படைகளை வலுப்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 1050 சுங்கச்சாவடிகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், அடுத்த ஆண்டு முதல் இதனை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் எவ்வித தடையும் இன்றி செல்வது உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கேலோ இந்தியா மையங்கள் மூலம் 28,000 மேற்பட்ட தடகள வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், கடந்த 2024 ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 991 கேலோ இந்தியா மையங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். கேலோ இந்தியா விருது பெற்ற தடகள வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு மத்திய அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை மற்றும் சலுகைகள் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வனத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், தற்போது வனப்பரப்பு 25.17% உள்ளது என்று குறிப்பிட்டார். வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக மாநில அரசுகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொழில்நுட்பம் மற்றும் நிதியுதவிகளை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார். நாட்டின் மின் உற்பத்தி திறன் 5 லட்சம் மெகாவாட்டுக்கும் கூடுதலாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%லிருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
பத்மபூஷன் விருது பெற்ற பிரபல சிற்பி ராம் சுட்டார் மறைவுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில், நாட்டில் சிற்பக்கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை வலுப்பெறச் செய்தவர் ராம் சுட்டர் என்று கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், வரலாற்று சிறப்புமிக்க ஒற்றுமை சிலை உள்ளிட்ட அரிய படைப்புகளை தந்தவர் ராம் சுட்டர் என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், ராம் சுட்டரின் படைப்புகள் இந்திய வரலாற்றில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தில்லியில் கடந்த மாதம் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கில் முக்கிய குற்றவாளியை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளது. ஜம்முவின் சோபியான் பகுதியைச் சேர்ந்த யாசிர் அகமது தார் என்ற நபர் 9வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். 11 பேர் உயிரிழக்க காரணமான இந்த குண்டுவெடிப்புக்கு யாசிர் அகமது தார் திட்டம் வகுத்துக் கொடுத்ததாக இந்த முகமை தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற குற்றவாளிகளுக்கும் யாசிருக்கும் இடையே வலுவான தகவல் தொடர்பு இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தேசிய புலனாய்வு முகமை கூறியுள்ளது. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகை கால கூட்ட நெரிசலை தவிர்க்கும் நோக்கில் 138 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தெற்கு ரயில்வே சார்பில் 26 ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்த சிறப்பு ரயில்கள் பண்டிகை காலத்தில் தமது சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணியருக்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் ரயில்வே அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வந்தே பாரத் ரயில் பயணத்தின்போது உள்ளூர் உணவு வகைகளை விநியோகம் செய்வதை IRCTC நிர்வாகம் தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிரா, பீகார், குஜராத், ஒடிஷா மாநிலங்களில் உள்ள முக்கிய உணவு வகைகள் வந்தே பாரத் ரயில்களில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில் பயணிகள் ருசியான உள்ளூர் உணவு வகைகளை உண்டு இன்புற வேண்டும் என்ற நோக்கில் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தின் பாரம்பரிய உணவுப் பொருட்களான கடலைக்கறி, கேரளா பரோட்டா, பாயசம், ஆப்பம் ஆகிய உணவு வகைகளும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்தியா நெதர்லாந்து இடையே தாராள மற்றும் வெளிப்படையான வர்த்தகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதுதில்லி வந்துள்ள நெதர்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு டேவிட் வான் வீல் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இடையே நடைபெற்ற பேச்சுக்களின்போது, இந்தோ பசிபிக் மண்டலத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசியல் பொருளாதார நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த பேச்சுக்களின்போது விவாதிக்கப்பட்டது. இரு நாட்டு ராணுவத்திற்கிடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உத்திகள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆய்வு செய்தனர். பங்களாதேஷ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அனுஜ் காலே, இஷிதா நேகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-8, 21-6 என்ற செட் கணக்கில் பங்களாதேஷின் பிந்தே மோமன் ரஷிடா, சபீர் ரொஹோமன் பைஷல் இணையை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் இஷிதா நேகியும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆதித்யா திரிபாதியும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மித்தேஷ் ராமேஸ்வரன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 17-21, 21-15, 21-17 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தாமஸ் கின்ஸை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆர்டர் ஆஃப் ஓமன் விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஓமன் சுல்தான் ஹைத்தம் பின் தாரிக் அல் சயீது இன்று வழங்கி கௌரவித்தார். அணுசக்தி மேம்பாடு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. தில்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி யாசிர் அகமதை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகை காலத்தையொட்டி 138 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. பங்களாதேஷ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அனுஜ் காலே இஷிதா நேகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.